நகரத்தார் கேட்வே .com நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ திருமதி ரேவதி சண்முகம் அவர்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ செய்ய போகிறோம். திருமதி ரேவதி சண்முகம் அவளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சமையல் ரெசிபி அப்படின்னாலே அவங்க எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வந்துடுவாங்க. இட்ஸ் வெரி பாப்புலர். நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ த குயின் ஆஃப் செட்டிநாடு ரெசிபி அவங்கள்ட்ட இப்போ சின்ன இன்டர்வியூ. அங்கே தாங்க பிறந்தது வளர்ந்த எல்லாம் சொல்லுங்கள்.
அப்பா பிறந்த ஊர் சிறுகுடப்பட்டி, பிள்ளை போன ஊர் காரைக்குடியாக இருந்தாலும் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். படித்தது, திருமணம் செஞ்சு கொடுத்ததும் இங்கே சென்னையிலே தான். ஸோ முழுக்க முழுக்க சென்னை தான் எனக்கு வருது.
சரி, தங்களை குடும்பம் பற்றி சொல்லுங்கள்.
என் கணவர் வந்து திரு சண்முகம். அவங்க வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸ், 60 வருஷம் பிஸ்னஸ் அது. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக ரியல் எஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. கம்ப்ளீட்டாக ஷேர்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும், மகள் கல்யாணம் ஆகி ஒரு பேத்தி 4 வயசு ஆகுது. மக பேர் சிவகாமசுந்தரி. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பேர் சிவகுமார். மாப்பிள்ளை வந்து இன்ஜினியராக இருக்காங்க ஒரு இங்கிலாந்து பேஸ்ட் கம்பெனியில். ரெண்டு பேரும் துபாயில் இருக்காங்க. அப்போ பேத்தி பேர் சாய் தன்யா, அவளும் அங்கே துபாயிலே படிச்சுட்ருக்கா. மகனுக்கு வந்து இங்கே ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்கான். அவன் பேர் பாலசுப்ரமணியன். அவனோட மனைவி அபிபால ஃபினான்ஷியல் சைடில் இருக்கா. அவள் பேர் வித்யா. அவங்களுக்கு இனிமேல் தான் குழந்தை.
எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க நீங்கள்? இன்ட்ரெஸ்ட் ஆகி
ஆக்சுவலாக இந்த துறைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி வந்தால் மாதிரி தான். எனக்கு சமைக்க தெரியாது, அம்மா வீட்லேயும் அதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்காது. கிடையில இங்கே கல்யாணம் வந்ததுக்கப்புறம் இங்கே சமையலுக்குலாம் ஆள் இருந்ததுனால என்னால் சமைக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் இருந்தது எனக்கு. அதுவும் என்னோடய ஏர்லி வெட்டிங், எனக்கு கல்யாணம் ஆகும்போது 15 வயசு. ஸோ சமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து தனி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் சமைக்க கற்றுக்கிட்டேன். அந்த சமைக்க கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் முதல்ல ஒரு சின்ன குழந்தை எந்திரிச்சு நடக்கிறது எவ்வளோ சிரமப்படுமோ அந்த மாதிரி தத்தப்பத்தான கொஞ்சம் நடந்துகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமைக்க கற்றுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பாராட்ட ஆரம்பித்தோன்னே அதில் ஒரு எண்ணறியாமல் ஒரு ஈடுபாடு காட்ட ஆரம்பித்து நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன்.
எப்படி இதில் பிரகாசிக்க முடியுது உங்களால்? என்ன உழைப்பு, என்ன பின்னாடி பின்னணி என்ன
இதில்? இல்லை பிரகாசம் அப்படிங்கிறது சொல்கிறது கூட இதில் மேபி ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்னா எனக்கு என்னோடய அனுபவம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது சமையல் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்போல்லாம் வந்து பன்னீர் ஆகட்டும், ஃப்ரெஷ் க்ரீம், அந்த மாதிரி ஒரு அரிய பொருட்களாக இருந்தது. அந்த சமயத்தில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போய் தேடி எடுத்து வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லைனா ஏதாவது ஆள் அனுப்பி பண்ணணும், அந்த நாளில் முடியாமல் இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நான் டிசைட் பண்ணது என்னென்னா, வீட்டுக்குள்ளே என்ன பொருள் இருக்கோ அதில் வச்சு நம்ம சாதாரணமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை பண்ணும்போது அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி காட்டுவோமே, அந்த மாதிரி கற்றுக்கோமே. தினம் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாமல், தினம் ஒரே மாதிரி புளிக்குழம்பு இல்லாமல், தினம் ஒரே மாதிரி சாம்பார் இல்லாமல் அது சில வித்தியாசங்களை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிம்பிள் சமையலை ஆரம்பித்தது தான் இன்னைக்கு எல்லோரும் ஓரளவு என்ன செய்யணும் பிடிச்சிருக்குன்னு
நினைக்கிறேன் நான்.
இருக்கு
அப்புறம் வந்து இது கவிஞரின் மகள் நீங்கள், கவியரசு கண்ணாசனின் மகளாக இருக்கிறதனை பற்றி சொல்லுங்கள்.
அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். முதல்ல அவரோட மகளாக பிறந்தது, ஒன்று வந்து பிரபலமாக இருக்கவரோட மகளாக பிறந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மிக மிக பாசமான ஒரு தந்தைக்கு மகளாக பிறந்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். அது இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் கலையை சேர்ந்தவர் ரேவதி சண்முகம் அப்படிங்கிறத விட கூட முதல்ல எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தப்படுற போது கண்ணதாசன் மகள் அப்படிங்கிற அறிமுகம் கிடைக்கிற போது அதில் கிடைக்கிற ஒரு இன்பமும் தனி, மரியாதையும் தனி. அதுக்கப்புறம் சமையல் அதுங்கிறது வரலாம். பட் அவரோட மகளாக பிறந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் வந்து அடுத்த பிறவிலையும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
தங்கள் தந்தையிடம் கற்றுக்கொண்டது எது, ஏதாவது சிறப்பானது ஏதாவது?
பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பா வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி. அது அது வந்து அம்மாவும் அதே மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் அவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய கணவரும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர். அதனால் என்னமோ எனக்கும் அதை வந்து செய்யணும், அடுத்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய குணத்தை வந்து நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
அது என்ன தான் 1000 ரேவதி இருந்தாலும் சண்முகம் ரேவதி சண்முகம் தெரியுது உங்களை, அது அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்?
எப்படி இருந்தாலும் ஒரு பெண் வந்து கணவரோடு சேர்த்து அறியப்படுற போது அதுக்குரிய மரியாதையே தனி தான் இல்லையா? 1000 சங்கம், அதனால் அது பெரிய சிறப்பு.
கலைஞரின் பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள்.
அப்போட பாடல்கள் எல்லாமே என்னதான் கிடையாது எல்லாம் பிடிக்கும். பட் வந்து நம்ம ஒரு கஷ்டம் சரி ஒரு சந்தோஷம் சரி அது அப்பாவோட பகிர்ந்துக்கிற மாதிரி சில பாடல்கள் வரும். அந்த சிச்சுவேஷனுக்கு அவர் ஏற்பார் எழுதியிருப்பார். ஆனால் அந்த சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவர் வந்து நமக்கு பதில் சொல்கிற மாதிரி அமையும். ஒவ்வொன்றும் மனசில் கஷ்டத்தோடு படுத்திருக்கும் போது அநேகமாக பார்க்குறோம் அது எப்படி ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லாத வீடு கிடையாது சில பிரச்சனைகளும் மனசு கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ராத்திரி 1 மணி 2 மணி கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கம் வர முடிச்சுட்டு இருந்தா அந்த நேரத்துக்கு இங்கேருந்தோ ஒரு பாட்டு கேட்கும். அந்த மாதிரி அடிக்கடி நான் கேட்குற பாட்டு வந்து காலமகள் கண் திறப்பாள் சின்னையா நம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா அது நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையான்னு வரும். அது இன்றைக்கும் அது நினச்ச உடனே ஓகே அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். அப்பா எனக்கு பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஓகே ஏன் கவலைப்படுறா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அதை வந்து ஒரு பதிலாக எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையில் ஒரு நல்லதுவாக எடுத்துக்கிட்டு அந்த கவலைகளை மறந்துடுது.
நல்லது. எத்தனை டிவி ஷோ பண்ணியிருப்பீங்க? முதல் பண்ண டிவி ஷோ ஞாபகத்துக்கு வருதுங்களா உங்களுக்கு?
முதல் பண்ண டிவி ஷோலாம் ஃபஸ்ட்டு நான் டிவியில் அறிமுகமானது மங்கையர் சாய்ஸ் அப்படின்னு ஏவிஎம் தயாரிப்பில் மங்கையர் சாய்ஸுங்கிற ப்ரோக்ராம் சன் டிவியில் வந்துட்டு இருந்தது. சாயந்தரம் 8 மணி ப்ரோக்ராம் அது. அது வந்து இது ஏவிஎம் சரவணனோட மகள் உஷா சரவணன் பண்ணது. அது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவுமே அவங்க. அவங்க வந்து என்னை அறிமுக ஏவிஎம் சரவணன் வந்து என்னோடய நாத்தனார் ஹஸ்பண்ட் அவங்க கணவர் அவங்க. அவங்க மகள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது சரவணனா வந்து இந்த ஷோ வந்து ரேவதி சமையலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் பண்ணுன்னு சொல்லி ஏன்னா என்னோடய சமையல் அவங்க ருசிச்சு பார்த்துருக்காங்க அவங்க ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்ச போது முதல் முதல்ல அந்த டிவி ஷோ மங்கையர் சாய்ஸில் தான் நான் அறிமுகமானேன். அது வந்து 2000 ஆண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். அது 1500 ஷோவும் தாண்டி போயிட்டுருந்தது. இப்போ வந்து கலைஞர் டிவியில் அதே மங்கையர் உலகம்ங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. முத முதல்ல அறிமுகமான டிவி ஷோன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட வேடிக்கையாக இருக்கும். என்ன நான் பார்த்தாலும் எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஒன்றும் பயந்து முழிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வேடிக்கையாக ஆனால் நல்லா சொல்லணும் அப்படின்னு ஒரு எனக்கு சுற்றி இருக்க டீம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா சொல்லி பண்ணேன். பட் அந்த பயந்து பயந்து முத முதல்ல நான் அப்பியர் ஆனது இன்னும் என்னால் மறக்க முடியாது.
சமையல் பற்றி எத்தனை புத்தகம் எழுதியிருப்பீங்க?
14 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஏறக்குறைய 3000 ரெசிபிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது போக இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த சைட் டிஷஸுங்கிற பேரில். அது இன்னும் வெளி வரல. இன்னும் 2-3 மாதத்தில் அது வெளி வந்துடும்.
சரி. இது எங்கே எளிதாக கிடைக்கும்? யார் பப்ளிஷர்ஸ் யாரை பதிவு பண்ணுறாங்க? ஏன்னா வெளிநாட்டு நேயர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க கிஃப்டாக தரத்துக்கு ஒரு பர்த்டேயில் கொடுக்குறதுக்கெல்லாம் நம்ம கேட்குறாங்க. அதனால் எங்கே எளிதாக கிடைக்கும்? அவங்க எந்த பதிப்பகம் ஏதாவது உங்களுக்கு?
இது வந்து ஒன்று கண்ணதாசன் பதிப்பகம். முத முதல்ல அண்ணன் வந்து என்னோடய புத்தகம் வெளியிடணும்னு சொல்லுவேன். நான் வந்து சமையலில் டிவியில் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லணும் நீ இந்த வெஜிடேரியன் சமையலாம் நல்லா பண்ணுற அது வந்து ஒரு புத்தகமாக போடு போடுன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும் இது போய் புத்தகமாக எழுதுகிற அளவுக்கு அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. பட் டிவி ஷோஸில் வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறமா புத்தகமாக வெளி வந்தது எல்லாமே. அது முத முதல்ல போட்டது கண்ணதாசன் பதிப்பகம். ஸோ இப்போவும் கண்ணதாசன் பதிப்பகத்தில் வந்து என்னோடய பேர் போட்டு சைவ சமையல் ஒன்று வரும். அது வந்து கிட்டத்தட்ட 75 ரெசிபிஸ் இருக்கும். அதில் வந்து எல்லாமே ஒரு பிகினர் அதாவது சமையலோட ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு மெனு போட்டால் குழம்பு ரசம் கூட்டு பொரியலேருந்து ஒரு 2-3 டிஃபன் வெரைட்டி வரைக்கும் கொடுத்துருக்கேன். அது போக செக்ரிகேட் பண்ணி குழம்பு வகைகள்னு ஒன்று ஸ்வீட் வகைகள் கார வகைகள் அப்புறம் சாத வகைகள் இந்த மாதிரி ஒரு 7 தலைப்பில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுத்தையும் 75 விதம் வரும். அதில் அது போக ஆனந்த விகடன் வந்து அவங்க அவள் விகடன் ஆரம்பித்து எழுத சொல்லும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமாக அதில் எழுதிட்டு வந்தேன். அதில் வந்து அவங்க அதை நான் 30 நாட்கள் சமையல்னு போட்டிருந்தாங்க. அதை ஆரம்பித்து அது கொஞ்சம் நல்லாவே போச்சு. அது அதெல்லாம் தொகுத்து வந்து அவங்க 30 நாள் சமையல் 30 நாள் ருசி 30 நாள் சுவைன்னு சொல்லி 3 தலைப்பில் ஒவ்வொன்றுத்துலேயும் 900 ரெசிபி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுங்களும் இப்போ மீதி இருக்க தொகுப்பையும் புஸ்தகங்களையும் தொகுத்து நீ அடுத்த எடிஷனும் வரப்போகுது. அவங்களும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட புஸ்தகம் அந்த கண்ணதாசன் பதிப்பகம் புஸ்தகம் எல்லாமே லேண்ட்மார்க்கு அப்புறம் ஹெகின் போதன் அந்த மாதிரி பிரபல படை பல கடைகளில் கூட கிடைக்குது. எழுதி போட்டாலுமே அவங்க அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க.
நகரத்தார் கேட்வே.com நேயர்களுக்கு ஒரு எளிய சமையல் ரெசிபி ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது
நல்லாவே சொல்லலாம். சீக்கிரம் சமையல் பண்ண ஓகே. இப்போ ஒரு சீக்கிரம் சமையல் அப்படிங்கிறத விட பொதுவாக ஒன்று மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிப்பாங்க. இப்போ முட்டைகோஸ் பொரியல் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் சட்டுனே தொட மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும்னா அந்த முட்டைகோஸ் பொரியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துட்டு அந்த முட்டைகோஸ் பொரியலோட கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மைதா கொஞ்சம் விருப்பப்பட்டவங்க அந்த அஜினோமோட்டோ ஒரு சிட்டிகை, கொஞ்சம் சோயா சாஸு, இஞ்சி பூண்டு நசுக்குனது இது போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தாள் பொடியை நறுக்கி போட்டு அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டாங்கன்னா அதை மஞ்சூரியன் பால்ஸ். இது கட்டாயம் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, இது ஸ்நாக்காகவும் பரிமாறலாம் ஃப்ரைட் ரைஸோடையும் பரிமாறலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ ஈஸியான ஒரு ரெசிபினா இந்த மாதிரி கொடுக்கலாம்.
திருமதி ரேவதி சண்முகம் அவர்களே, இது வரைக்கும் நகரத்தார் கேட்வே.காம்க்காக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.